ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறை இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ இந்த திரைப்படங்களிலே நடிகர்கள் வருகிறார்கள், அவர்கள் ஆவேசமாக மோதுகிறார்கள், அழுகிறார்கள், சிரிக்கிறார்கள். அதை பார்த்த ரசிகர்களும் ஆமா அந்த நிலையிலே தங்களை வைத்துக் கொண்டு இவர்களும் ஆமா அந்த நிலையை அடைகிறார். அந்த நடிகர்கள் நடிக்கிற போது அவர்கள் சிறு உள்ளத்திலே அவர்கள் இயல்பிலே மாறிவிடுகிறார்களா? புறத்திலே அப்படி நடித்தாலும் கூட அகத்திலே அவர்கள் மாறவில்லை. அதுபோலத்தான் இறைவன் மாறியது போல தென்பட்டாலும் உண்மையிலே மாற்றமடையாதவனாக இருக்கிறான். அந்த காலத்துல ராவணன் தான் நடிகன், அதனால ராவணனை ஓம்பை காட்டுகிறார். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல, அந்த ஒரு மனிதனே ராவணன் முதலிய பல வேடங்களை தாங்கி நடிப்பதைப் போல, ஒருவனே ராவணாதி ராவணன் முதலிய பாவகம்னு நடிப்பு உற்றார் போல தருவன் இவ் உருவமெல்லாம். இந்த பல்வேறு உருவங்களையும் ஒருவனே மேற்கொள்ளுகிறான். ஆனால் தன்மையும் திரியானாகும், தன்னுடைய இயல்பிலே அவன் சிறிதும் மாறுபடுவான் அல்லன். வரும் வடிவெல்லாம் சக்தி, அவனுடைய வடிவமெல்லாம் சக்தியினால் கொள்ளப்பட்ட வடிவங்கள் தான். சக்திதான் வடிவமாகிறது, சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி. ஆக சிவமும் சக்தியும் இயந்திருப்பதற்கு இங்கே சொல்லுகிற உவமை மரமும் அதில் உள்ள காழ்ப்பும்னா வைரம், வைரம்னா தெரியும் இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற திண்மை, மரமும் அதனுடைய வைரமும் போல. மரம் என்பது முதல், அந்த காழ்ப்பு என்பது அதனுடைய குணம். அதுபோல சிவம் முதற்பொருள், சிவத்தினுடைய குணமாக இருப்பது அவனுடைய ஆற்றலாகிய சக்தி. மரமும் காழ்ப்பும் போல சிவமும் சக்தியும் இயைந்திருக்கின்றன. மரமும் காழ்ப்பும் இருமையும் என்ற இருமைன இரண்டு, இந்த இரண்டும் போல மன்னி பொருந்தி சிவத்தினோடு இயைந்து நிற்கும் சக்தி. ஆக சக்தியை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக சக்தி என்பது என்ன? சக்தி தான் வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும். சக்தி தன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானம். ஞானம்தான் அவனுடைய ஞானம்தான் சக்தி. அது தான் செய்கிற தொழில்களால் பல்வேறு பெயர்களை பெறுகிறது சக்தி. இப்படி பொருள் ஒன்றே இரண்டு தன்மைப்பட்டு நிற்கிறது, ஒரு பொருளே இரண்டு தன்மைப்பட்டு நிற்கிறது. அப்படி அந்த இரண்டு தன்மைப்பட்டு நிற்கின்ற அந்த இயைபுக்கு என்ன பேரு? தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் சிவத்துக்கும் சக்திக்கும் உள்ள இயைபு தொடர்பு என்ன என்றால் தாதான்மியம். தமிழிலே சொன்னால் ஒன்றன் இருமை, ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு நிற்றல். இன்னொரு சம்பந்தம் நாம் பார்த்தது சிவத்திற்கும், இது சிவத்திற்கும் சக்திக்கும், சிவத்துக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது என்றால் இரண்டு பொருள்கள். இங்கே பொருள் ஒன்று, அங்கே இரண்டு பொருள்கள், ஆனால் இரண்டும் ஒன்றாக ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற சம்பந்தம். அங்கு இரண்டு பொருள் இருந்தாலும் இரண்டாக இல்லை, ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன சிவமும் உயிர்களும். அந்த தொடர்புக்கு என்ன பேரு? அத்துவிதம். அது அத்துவிதம். அத்வைதம் என்ற வடமொழி சொல்லுதான் அத்துவிதம் என்று தமிழிலே வழங்குகிறது. இதை பற்றி அடுத்த நூற்பாவில் நாம் இரண்டாம் சூத்திரத்திலேயே பார்க்க இருக்கிறோம். அத்வைதம் தமிழிலே அத்துவிதம் இரண்டன் ஒருமை. இரண்டன் ஒருமை, இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருப்பது. அடுத்த பாட்டுல அடுத்த செய்யுள் 88ல் பளிங்கு, அந்த பளிங்குக்கு பளிங்கின் பக்கத்துல வேற்று நிறங்களை வைத்தால், வேற்று நிற பொருள்களை வைத்தால் அந்த பளிங்கானது அந்த வேற்று நிறங்களை பொருந்தி விளங்குகிறது. இப்போது அந்த வேற்று நிறங்களை பொருந்தி அந்த பளிங்கு மாறிவிட்டதா, தன் தன்மை மாறிவிட்டதா இல்லையா? அது பளிங்காகத்தான் இருக்கிறது, அதனால மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம் எதிலே? பளிங்கி நடத்திலா அல்லது பளிங்கினுடைய ஒளியிலா? பளிங்கினுடைய ஒளிதான் அந்த நிறங்களை கவர்ந்து அப்படி தோன்றுகிறதே தவிர பளிங்கு அது தான் இருந்தபடியே தான் இருக்கு. அதுபோல அந்த சிவம் என்றும் இருந்தபடிதான் இருக்கிறது. சக்தி தான் அந்த வடிவங்களையெல்லாம் ஏற்று பல வேறுபாடுகளை உடையதாக விளங்குகிறது. சக்தி தான் வேறுபாடுகள் எல்லாம் சக்தியினிடத்திலே சிவத்தினிடத்தில் அல்ல என்பதற்கு இந்த உவமை. பளிங்கும் பொன்மை நீலாதி வண்ணம் பொருந்திட பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்குமாபோல். பொன்மை பொன்னிறம், நீலாதி நீலம் முதலிய பிற நிறங்கள், நீலம் முதலிய நிறங்கள், பொன்மை நீலம் முதலிய பல நிறங்கள், பொன்மை நீலாதி வண்ணம், வண்ணம்னா வர்ணம் நிறம் பொருந்திட பளிங்கானது அவற்றின் தன்மையாய் நிற்குமாவோ. அந்தந்த நிறங்களை பெற்று நிற்பதைப் போல சக்திதன் பேதமெல்லாம், சக்தியினிடத்திலே தோன்றுகின்ற மாற்றங்களை எல்லாம் வேறுபாடுகளை எல்லாம் சக்திதன் பேதமெல்லாம் நின்மலன் தானாய் தோன்றி சிவம் தன்னுடையதாக கொண்டு சக்தியினுடைய வேறுபாடுகளை சிவம் தன்னுடையதாக கொண்டு நிலைமை ஒன்றாயே நிற்பன். அவனுடைய உண்மை நிலையிலே தான் மாறாதவனாகவே இருப்பான். முன் அருள் சக்தி தன்பால் முளைக்கும், முளைக்கும் தானே இருக்கு, முகிழ்க்குமா? முன் அருட்சக்தி தன்பால் முகிழ்க்கும். முன்னுதல்னா நினைத்தல், முன்னுதல் என்றால் நினைத்தல். அந்த நினைக்கப்படுவதாகிய அருட்சக்தி தன்பால் சக்தியினிடத்திலேதான் முகிழ்க்கும். இந்த வேறுபாடுகள் எல்லாம் தோன்றும் தான் முளையான். சிவம் எந்த வேறுபாடுகளையும் எய்தாது, தான் முளையாது அன்றே, முளையான் அன்றே. அடுத்து 89ல் சத்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகம் எல்லாம். ஆக உலகமெல்லாம் சிவமும் சக்தியும் இயைந்திருக்கின்ற தன்மை போலத்தான் உலகத்தின் அமைப்பும் இருக்கிறது. இறைவனுடைய தன்மையைப் போலத்தான் உலகத்தினுடைய தன்மையும் அமைந்திருக்கிறது. சக்தியும் சிவமுமாய தன்மைதான் இவ்வுலகத்தின் தன்மை. அதாவது ஆணும் பெண்ணுமாக இயைந்து நின்று ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும், ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர் குணகுணியுமாக வைத்தன. ஆக எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணுமாக கூடி நிற்கின்றன. ஒத்து ஒவ்வாங்கிறாரு. ஒத்து ஒரு வகையிலே இரண்டும் ஒத்து, வேறொரு வகையிலே அவை வேறுபடுகின்றன. எந்த வகையிலே ஒத்தன? ஆணும் பெண்ணும் வடிவத்தால் ஒத்து ஒவ்வாமை இயல்பிலே, இயல்பிலே ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இயல்புகளை உடைய. இது ஆண் தன்மை, அது பெண்மைக்குரிய தன்மை. ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் குணர் குணகுணியுமாக வைத்தன. அவை ஆணும் பெண்ணுமாகி அந்த இருவகைப்பட்ட உயிர்கள் குணமும் குணியும் போல இயைந்து வாழ்க்கை நடத்துகின்றன. சிவமும் சக்தியும் போல அந்த உலக வாழ்விலே ஆடவரும் பெண்டிரும் இயைந்து நிற்கிறார். குணகுணியுமாக வைத்தனன். அடுத்த வரைய பாருங்க. அவளால் வந்த வாழ்க்கை, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை. என்ன அருமையான தொடர் பாருங்க. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், நாம் நடத்துகிற இந்த வாழ்க்கை அவளால் வந்த ஆக்கம். நாம் பெற்ற இந்த உலகம், தனு, கரணம், போகம் இவையெல்லாம் அவளாலே நமக்கு கிடைத்தவை. சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது, செயல்படுத்துகிறது, நடத்துகிறது. அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம். இத்தையும் அறியார். இந்த உண்மையை பலர் அறிவது இல்லை. இத்தையின இதனை இத்தையும் அறியார். பீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார். அந்த சிவலிங்க வடிவம் இந்த உண்மையைத்தான் உணர்த்தி நிற்கிறது. அந்த சிவலிங்கத்திலே அடியில் உள்ள அந்த வட்டமான பகுதி பீடம், அதுதான் சக்தி. அதன் மேலே நிற்பது, செங்குத்தாக நிற்பது சிவம். ஆக வட்ட வடிவம் என்பது இயக்கத்தை காட்டுவது. அந்த நிற்பது என்பது இயக்கமற்ற ஒரு நிலையில் இருக்கிற தன்மையை காட்டுவது. இந்த உண்மையை உணர்த்துவதுதான் அந்த சிவலிங்க வடிவம் என்று கடைசி பாட்டில், இந்த முதல் நூற்பாவினுடைய கடைசி. இதுவரை சொன்னதெல்லாம் இந்த இரண்டாம் நூற்பாவிலே என்னென்ன பார்த்தோம் நினைவிருக்கிறதா? இரண்டாம் நூற்பாவிலே தொடக்கத்திலிருந்து முதலிலே இந்த என்ன முதல் நூற்பா என்ன முதல் பாட்டு என்ன? ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். ஆக இறைவன் ஒருவன் உண்டு என்பதை முதலிலே கடவுள் உண்மையை, கடவுளுடைய இருப்பை நிறுவினார் அளவையினாலே. எந்த அளவையினாலே? எந்த அளவையினாலே நிறுவினார்? ஆமா, கருதல் அளவை என்ற முறையிலே. கருதல் அளவை என்றால் என்ன? மறைந்திருக்கிற பொருளை, புலப்படாத பொருளை, அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு பொருளை கொண்டு பொருளை பார்த்து தெரிந்து கொள்வது. அந்த முறையில இங்கே எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போ மேற்கோள் ஏது? அனுமானம் என்றால் அந்த உறுப்பிலே அமைத்து காட்ட வேண்டுமே. சும்மா பொதுவா அனுமானம் என்று சொல்லிவிட்டால் போதாது. எது மேற்கோள்? உலகம் ஒரு காரிய பொருள். இதற்கு என்ன ஏது சொல்லலாம்? உலகம் ஒரு காரிய பொருள். அதை எப்படி அமைக்கிறது வாக்கியத்துல? சுருக்கமாக சொல்லணும். சுருக்கமாக உடைமையினால், அவ்வளவுதான். பிரிக்கப்படுகிற தன்மை உடைமையினால் உலகம் காரிய பொருள். அந்த பிரிக்கப்படும் தன்மையை தான் அவயவப்பகுப்பு என்று சொல்லுகிறோம். எப்படி சொன்னாலும் ஒன்றுதான், அவயவப்பகுப்பு உடைமையினால் என்றும் சொல்லலாம். கொஞ்சம் விளங்க முடியாது சொன்னா, பிரிக்கப்படுகிற தன்மை இருப்பதனால். ஆக எந்த பொருள் பிரிக்கப்படக்கூடியதோ அந்த பொருள் எல்லாம் காரிய பொருள் தான். எந்த பொருள் பிரிக்கப்படுகிறதோ அது காரிய பொருள். அடுத்து மேற்கோள் ஏது? எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? எடுத்துக்காட்டு எது எது பிரிக்கப்படுகிறதோ அது அது காரிய பொருள். எது எது பிரிக்கப்படும் தன்மை உடையதோ அதுவெல்லாம் காரிய பொருள். ஆடை போல என்று சொல்ல வேண்டும். ஆடை போல அல்லது குடம் போல ஏதாவது ஒரு காரியம். இப்போது என்ன நிறுவி இருக்கிறோம்? உலகம் என்பது ஒரு காரிய பொருள். இதற்கு மேலே அடுத்தபடி என்ன? அடுத்தபடியில்தான் இந்த காரிய பொருளுக்கு ஒரு கர்த்தா வேண்டும். அது அடுத்த ஸ்டெப். அடுத்ததுல மேற்கோள் இரண்டாவதாக, இரண்டாவது உலகிற்கு தருபவன் ஒருவன் வேண்டும். அதுதான் மேற்கோள், தருபவன் ஒருவன் வேண்டும். ஏது? உலகம் காரிய பொருளாக இருப்பதனால். காரிய பொருளாக இருப்பதனால், உலகம் காரிய பொருளாக இருப்பதனால். எடுத்துக்காட்டுல எது எது காரிய பொருளோ, காரிய பொருளோ அது அது தருபவனை உடையது. எது எது காரிய பொருளோ அது அது தருபவனை உடையது. குடம் போல, குடம் போல அல்லது ஆடை போல. இப்படி தர்க்க முறையிலே முதலிலே அருளந்தி சிவம் உலகிற்கு தருபவன் ஒருவன் ஒரு கர்த்தா இருக்கிறான் என்பதை நிறுவி, பின்னர் இந்த கருத்தை விளக்க தொடங்கி, முதலிலே உலகம் செய்யப்பட்ட பொருளா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்கிறார். பிற சமயத்தாரெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் இந்த உலகம் என்று இப்படியே இருப்பது என்கிறார்கள். சிலர் இந்த உலகம் தானே தோன்றி நின்று அழியும் என்கிறார்கள். அவர்களை எல்லாம் மறுத்து இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியதாக இருப்பதனால் தருபவனாகிய இறைவன் சிவபெருமானே என்பதை விளக்கி காட்டி, பின்னர் அவனுடைய பொது இயல்பை இந்த முதல் நூற்பாவிலே உணர்த்துகிறார். இறைவனுடைய பொது இயல்பு, பொது இயல்பு என்பது தடத்த இலக்கணம். அந்த தடத்த இலக்கணத்திலே இறைவன் ஐந்தொழில் புரிதல், ஐந்தொழில்களை புரிதல் என்பது அவனுக்கு தடத்த இலக்கணம். ஐந்தொழில் செய்தல், அடுத்து ஐந்தொழில் செய்தல் வேற என்ன தடத்த இலக்கணம்? அடுத்து என்ன விளக்கினார் அடுத்த பகுதி? ஐந்தொழிலுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு நேரமா என்னது அது? இல்ல, லயம் போக அதிகாரங்கிறது என்னது? வடிவம்னு சொல்ல வேண்டியதானே? வடிவம் கொள்ளுதல், இறைவன் வடிவம் கொள்ளுதல், ஐந்தொழில் செய்தல், பல்வேறு வடிவங்களை மேற்கொள்ளுதல் உயிர்களுக்காக, பிறகு தானும் தன் சக்தியுமாக இயைந்து நின்று உலகத்தை நடத்துதல், இவைதான் அவனுக்குரிய பொது இலக்கணம். சக்தியோடு இயைந்து சக்தியோடு கூடி உலகத்தை நடத்துதல். ஆக இந்த கருத்துக்களை, இந்த கருத்துக்களைத்தான் இந்த முதல் நூற்பாவிலே பார்த்து முடித்தோம். கடைசியாக முடிக்கிற போது இறைவனுடைய சொரூப நிலையை கூறி முடிக்கிறார். இறைவனுடைய சொரூப நிலை, உண்மையான நிலை எப்படிப்பட்டது? சிவன், அந்த பாட்டை பாருங்க, சிவன் அரு உருவும் அல்லன். பொது நிலையில என்ன சொன்னார்? இறைவன் அருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான், அரு உருவமாகவும் இருப்பான் என்ற மூன்று வடிவங்களை சொன்னவர் இங்கே அதை மறுக்கிறார். சிவன் அரு உருவும் அல்லன். அதோடு அந்த அரு உருவத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக சிவனுக்கு உண்மையிலே வடிவம் கிடையாது, சிவன் வடிவமற்றவன். அதுதான் அவனுடைய உண்மையான நிலை. சிவன் அரு உருவும் அல்லன். பிறகு சித்தினோடு அசித்தும் அல்லன். சித்து என்பது உயிர்கள், அசித்து என்பது ஜடமாகிய உலகம். இந்த சித்தாகிய உயிர்களோடும் ஜடமாகிய உலகத்தோடும் இறைவன் உள்கலந்து நின்று இயக்குகிறான் என்று பார்த்தோம். அந்த விஸ்வரூபி என்றெல்லாம் பார்த்தோமே, விஸ்வ காரணன், விஸ்வ அந்தர்யாமி என்று அப்படியெல்லாம் எல்லா பொருள்களிலும் உள்ளே கலந்து இயைந்து நின்று நடத்திய பொது நிலையிலே இருந்த அவன் தன்னுடைய உண்மை நிலையிலே அவற்றையெல்லாம் கடந்து இருக்கிறான். சித்தினோடு அசித்தும் அல்லன். அந்த சித்தாகிய உயிர்களையும் அசித்தாகிய உலகத்தையும் இயக்குகிறவன் அல்லன். ஆக இறைவனுடைய உண்மை நிலையில இயக்கமில்லை, இயக்கமற்றவன். சொரூப நிலையிலே இறைவன் உலகத்தையோ உயிர்களையோ நோக்குதல் இல்லை, சித்தினோடு அசித்தும் அல்லன். அங்கு இறைவன் தானாக தன் நிலையில் இருக்கிறான், தானாக இருக்கிறான், எதையும் நோக்குதல் இல்லை, சக்தியும் அப்போது இல்லை, அவன் உள்ளே ஒடுங்கி இருக்கிறது. சக்தியுமின்றி தனித்து நிற்கிற நிலை சிவம், சித்தினோடு அசித்து மல்லன். அடுத்து பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், எல்லாம் அல்லன் அல்லன். பவம் தோற்றம் தோற்றுவித்தல், பவம் முதலிய தோற்றுவித்த தோற்று படைத்தல் முதலிய தொழில்களிலே ஒன்றையும் அவன் செய்வான் அல்லன். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன். அந்த யோக வடிவம் போக வடிவம், இன்னொரு வடிவம் என்ன, வேக வடிவம், இவற்றையெல்லாம் தரிப்பவன் அல்லன், மேற்கொள்பவன் அல்லன் தானே. இவை பெற இயைந்தும் பொது நிலையிலே அந்த தடத்த நிலையிலே இவற்றையெல்லாம் பொருந்தியிருந்தும் உண்மை நிலையிலே ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே, ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே என்று கூறி முதல் நூற்பாவை முடித்து அடுத்து இரண்டாவது சூத்திரம்.